முழு வேதாகமும் ஒரே கதையாகும். அது ஒரு தோட்டத்தில் தொடங்கி ஒரு நகரத்தில் முடிவடைகிறது. மற்றும் அந்த கதை முழுவதும் இயேசுவையே சுற்றி காண்பிக்கிறது. ஆதியாகமத்தில் ஒரு தம்பதியர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். ஆனால் பாவத்தின் வழியாக அவர்கள் வேதனை, துன்பம் மற்றும் மரணம் ஆகியவற்றால் காயப்படுத்தப்பட்ட உலகிற்குள் மூழ்கடிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தின விசேஷத்திலோ எண்ணிக்கையிலடங்காத திரள் கூட்டமான ஜனங்கள் இனி ஒருபோதும் பாவமும் மரணமும் இராத சந்தோஷமும் சமாதானமுமான உலகிற்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். தேவன் தாமே நமது கண்களிலிருந்து கண்ணீர்களையெல்லாம் நீக்கிவிடுவார். பாடம் 50, நகரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதாகமம் தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டிப்பதில் தொடங்குகிறது. ஆதாம் இழந்த யாவற்றையையும் விட அதிகமானவை மீட்டெடுக்கப்படுகிற இடமான புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவன் சிருஷ்டிப்பதில் அது நிறைவடைகிறது. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. யோவான் ஒரு புதிய பூமியை கண்டார். புதிய என்பதற்கு அது அற்புதமான விதத்தில் வேறுபட்டதாக இருக்கும் என்பது பொருள். பூமி என்பதற்கு அது மிக புதுமையான விதத்தில் நமக்கு நன்கு பரிச்சயமான ஒன்றாக இருக்கும் என்பது பொருள். கிறிஸ்துவ விசுவாசியின் முடிவு கற்பனையான ஒரு உலகில் கனவு போன்ற ஒரு வாழ்க்கை அல்ல. தேவன் பூமியாகிய இந்த கோளை மறு உருவாக்கம் செய்து நிரப்பி இதை புதிதாக்குவார். சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். புதிய வானம் மற்றும் புதிய பூமியின் சந்தோஷங்கள் நமது எவ்விதமான கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. ஆனால் இனி வரப்போகின்றவற்றை குறித்த ஒரு முன்ருசியை நமக்கு சித்தரித்து காட்டுவதற்காக நகரம் மற்றும் தோட்டம் ஆகிய இரண்டு காட்சிகளை தேவன் பயன்படுத்துகிறார். யோவானுடைய தரிசனத்தின் இந்த தருணத்தில் வரலாறானது நாம் அறிந்திருக்கிறபடியே ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நியூயார்க், லண்டன், எருசலேம், பெய்ஜிங் மற்றும் மாஸ்கோ ஆகிய அனைத்து நகரங்களுமே ஒளிந்து போயின. தேவனுடைய நியாய தீர்ப்பின் உக்கிரமான அக்கினியில் பூமியே வெட்ட வெளியாய் ஆனது. ஆனால் இப்பொழுது யோவான் பரலோகத்திலிருந்து ஒரு புதிய நகரம் இறங்கி வருவதை காண்கிறார். உடனடியாகவே அவர் அதன் தொடுவான விளிம்பை அடையாளம் காண்கிறார். நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். வேதாகம கதையில் எருசலேம் முற்றிலும் முக்கியத்துவங்களால் நிறைந்ததாகும். தேவாலயத்தை தேவனுடைய பிரசன்னத்தின் மேகம் நிரப்பிய போது இந்த இடத்தில்தான் தேவன் தமது ஜனங்களை சந்திக்கும்படி இறங்கி வந்தார். புதிய எருசலேம் விஸ்தாரமாயிருந்தது. ஒரு தூதர் தான் பிடித்திருந்த அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இனிமேல் வரப்போகின்ற மகிமையை சிறிதளவு நமக்கு உணர்த்த உதவிகரமான சித்தரிப்புகளை பயன்படுத்துகிறது என்பதை நினைவு கூறுங்கள். மீட்கப்பட்ட தேவஜனங்கள் ஒருவரும் எண்ணக்கூடாததான திரள் கூட்டமானவர்கள் ஆவார். மேலும் நாம் ஒவ்வொருவருக்கும் தாம் ஓரிடம் வைத்திருப்பதாக தேவன் நமக்கு கூறுகிறார். நகரத்தின் அளவுகள் 3 பரிமாணங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. வேறு வகையில் சொன்னால் அது மிக நேர்த்தியான ஒரு கனசதுரம். யோவான் அதன் முக்கியத்துவத்தை உடனடியாகவே பார்த்திருப்பார். தேவன் தமது ஜனங்களை சந்தித்ததான தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலமும் கூட 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்த மிக நேர்த்தியான கனசதுரமாக இருந்தது. பழைய எருசலேம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கொண்டிருந்தது. புதிய எருசலேமோ ஒரு பரிசுத்த ஸ்தலமாகவே இருக்கிறது. பழைய எருசலேமில் ஒரு சிறிய அறை தேவனுடைய மகிமையால் நிறைந்திருந்தது. புதிய எருசலேமிலோ முழு நகரமே அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும். பழைய எருசலேமில் தேவனுடைய சமூகத்தில் ஒரே ஒரு நபர் மட்டுமே பிரவேசிக்க முடியும். புதிய எருசலேமிலோ தேவனுடைய ஜனங்கள் அவரை என்றென்றைக்கும் அனுபவிக்கலாம். இந்த உலகத்தை தேவன் படைக்கும் போது நாம் கீழ்ப்படியாமல் நம்பிக்கைக்கே இடமில்லாதபடி தொலைந்து போயிருக்கக்கூடிய நிலையிலும் தாம் செய்வது என்னவென்று அவர் அறிந்தே இருந்தார். பாவ மாசற்ற ஒரு படைப்பை விட மீட்கப்பட்டதொரு சிருஷ்டிப்பானது தமது மகிமையை எல்லையற்ற விதத்தில் வெளிப்படுத்தும் என்றும் அவர் அறிந்திருந்தார். புதிய சிருஷ்டிப்பில் தேவனுடைய மகிமையின் பிரதிபலிப்புகள் நம்மிலும் மற்றும் நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் பிரகாசமாய் ஜொலிக்கும். அதிக மன்னிப்பை அடைந்தவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். இரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராயிருக்கிறார் என்று பாடுவார்கள். தேவரீர் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். தரிசனத்தின் இந்த கட்டம் வரை யோவான் புதிய எருசலேமை வெளியிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் உள்ளே வருமாறு அழைக்கப்படுகிறார். அவர் உள்ளே பிரவேசிக்கும் போது காட்சியே மாறிவிடுகிறது. யோவான் எழில் மிகுந்த தோட்டம் ஒன்றை கண்டு பிரமித்து போகிறார் என்பதில் எவ்வளவும் சந்தேகமில்லை. ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதியை எனக்கு காண்பித்தான். நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். வேதாகம கதையானது ஒரு தோட்டத்தில் தொடங்கியது. அங்கே ஆதாமையும் ஏவாளையும் ஓர் இல்லம், வேலை, உறவு மற்றும் காணக்கூடிய தேவ பிரசன்னம் ஆகிய 4 அற்புத விதமான ஈவுகளுடன் தேவன் ஆசீர்வதித்தார். இந்த ஒவ்வொரு ஈவுமே பாவம் இவ்வுலகிற்குள் வந்தபோது சிதைக்கப்பட்டு போனது. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். மேலும் அவர்கள் பாவம், வேதனை மற்றும் மரணம் ஆகியவற்றால் காயப்படுத்தப்பட்ட ஒரு உலகில் தங்களது இல்லத்தை அமைக்க வேண்டியிருந்தது. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வேலை விரக்திக்குரிய ஒன்றாகிவிட்டது. இவ்வுலகத்தின் முதல் குடும்பம் பிளவுண்டு போனது. ஆதாமும் ஏவாளும் தேவனை தரிசித்து நடந்ததற்கு மாறாக அவரை விசுவாசித்து அவருடன் நடக்க வேண்டியதாயிற்று. பாவம் இவ்வுலகிற்குள் பிரவேசித்த போது பரதேசு இழக்கப்பட்டு போயிற்று. ஆனால் வேதாம கதையின் முடிவில் இழக்கப்பட்டு போன ஈவுகள் மீட்டெடுக்கப்பட்டவைகளாய் மட்டுமல்லாமல் தேவனுடைய புதிய தோட்ட நகரத்தில் அவை கற்பனையை மிஞ்சும் அளவிலும் இருக்கின்றன. நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். பழைய ஏதேனுக்கும் புதிய தோட்டத்துக்கும் இடையே உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடு என்னவெனில், நன்மை தீமை அறியத்தக்கதான கனிமரம் தேவனுடைய புதிய தோட்ட நகரத்தில் இல்லை என்பதாகும். தீமை அங்கே அறியப்பட முடியாது. இந்த தோட்டமானது தீமையின் சூழலிலிருந்து மட்டுமல்லாது அதன் சாத்திய கூறுகளிலிருந்தும் விடுதலை பெற்றுள்ளது. பழைய ஏதெனில் ஜீவ விருட்சத்திலிருந்து புசிக்கிறதற்கு மனுஷனும் ஸ்திரீயும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவர்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. ஜீவ விருட்சமும் 12 வெவ்வேறு விதமான கனிகளை தருகிறது. இந்த கனி வகைகள் தேவ பிரசன்னத்தில் தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டிருக்கும் வாழ்வின் வளங்களை குறித்து பேசுகின்றன. நித்தியமானது எப்பொழுதுமே சுவாரஸ்யம் குறையாததாயிருக்கும். இந்த உலகில் வாழ்வின் மிக சிறந்த சந்தோஷங்கள் யாவும் தேவனுடைய புதிய சிருஷ்டிப்பின் மேலான இன்பங்களுக்கு முன்னோட்டம் போன்றவை. தேவனுடைய புதிய தோட்ட நகரத்தின் இன்பங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அறிந்திருந்த எதையும் மிஞ்சக்கூடியவை. ஆதாம் ஒருபோதும் ருசித்திராத கனிகளை நீங்கள் சுவைப்பீர்கள் மற்றும் ஏவாள் ஒருபோதும் அறிந்தே இராத இன்பங்களை அனுபவிப்பீர்கள். அங்கே இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள். தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். புதிய சிருஷ்டிப்பில் நீங்கள் ஊழியம் செய்வீர்கள், நீங்கள் ஆராதிப்பீர்கள் மற்றும் நீங்கள் அரசாளுவீர்கள். முதல் தோட்டத்தில் ஆதாம் அந்த தோட்டத்தை பண்படுத்தி காத்து வந்ததன் மூலம் ஊழியம் செய்தார். அவரது அழைப்போ தேவன் உண்டாக்கியதான அனைத்தின் மேலும் தனது ஆளுகையை நிலைநிறுத்தி கொள்வதாகும். அவர் பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி கொள்ள வேண்டியவரானார். சர்ப்பம் வந்தபோது ஆதாம் தனது ஆளுகையை தக்க வைத்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுதோ ஊழியம் செய்வதற்கும் அரசாளுவதற்குமான ஒரு ஸ்தானத்துக்கு தேவனுடைய ஜனங்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். நாம் அரசாளுவதை பற்றி தேவன் பேசும்போது வாழ்க்கை ஒழுங்குள்ளதாயும் உங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டதாயும் இருக்கும் என்று அவர் நமக்கு கூறுகிறார். உங்கள் வேலை விரக்தியினின்று விடுவிக்கப்பட்டதாயிருக்கும். இனியும் நீங்கள் காலத்தின் கொடுமைக்கும் கடினமான பணிகளுக்கும் சர்ச்சைக்குரிய உடன் ஊழியர்களுக்கும் அல்லது குடைச்சல் கொடுக்கிற மேலாளர்களுக்கும் கீழ்ப்பட்டவராயிருக்க மாட்டீர்கள். இனியும் நீங்கள் எதிர்பாராத உணர்ச்சி வெள்ளங்களால் அல்லது சுய விருப்பத்தின் தூண்டுதல்களால் அடித்து செல்லப்பட மாட்டீர்கள். அத்துடன் இனியும் நீங்கள் மரணத்தின் ஆபத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. பழைய ஏதேன் ஒரே ஒரு மனுஷியாலும் மட்டுமே அனுபவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ எண்ணிக்கையிலடங்கா பெருந்திரள் கூட்டமானது வாசல்கள் வழியாய் உட்பிரவேசித்து கொண்டே இருக்கிறது. மனித வரலாற்றின் வேதனையிலிருந்து தேவன் இந்த ஜனங்களை மீட்டு அவர்கள் முன்பு அறிந்திருக்கக்கூடியதை விட மேலான சந்தோஷத்திற்குள் அவர்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். யோவான் புதிய தோட்ட நகரத்திற்கு 12 வாசல்களை காண்கிறார். கிழக்கில் சீனா, வடக்கில் ரஷ்யா, தெற்கில் ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கில் அமெரிக்கா என்று எத்திசையிலிருந்தும் ஜனங்கள் அந்த நகரத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனின் மீட்கப்பட்ட மற்றும் ஒப்புரவாக்கப்பட்ட புதிய சமுதாயத்தில் ஒவ்வொரு தேசமும் பிரதிநிதித்துவம் பெறுகிறது. யோவானின் தரிசனத்தில் ஒவ்வொரு வாசலின் அருகேயும் ஒரு தேவ தூதர் நின்றிருக்கிறார். அனைத்து வாசல்களும் திறந்தே வைக்கப்பட்டுள்ளன. வேதாகம கதையின் தொடக்கத்தில் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை வீசிக்கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயத்துடன் கேருபீன்கள் காவல் செய்தன. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து அந்த நியாய தீர்ப்பின் பட்டயத்தை உடைத்திருக்கிறார். தேவ தூதர்களோ அவருக்கு சொந்தமான அனைவரையும் வரவேற்க வாசல்களில் நிற்கிறார்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இந்த தோட்ட நகரத்தில் அதன் மிக சிறந்த ஆசீர்வாதமே தேவனுடைய பிரசன்னம்தான். ஏதேன் தோட்டத்தில் தேவன் குறிப்பிட்ட வேளைகளில் இறங்கி வந்து தம்மைத்தாமே வெளிப்படுத்தி கொள்வார். அவர் மனுஷனோடும் ஸ்திரீயோடும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவி வந்தார். தேவன் தோட்டத்திற்குள் ஒரு பார்வையாளரை போல வந்தார். அவர் மனுஷன் மற்றும் ஸ்திரீயின் மீது கட்டாயமாய் தமது ஆதிக்கத்தை செலுத்தி கொள்ளவில்லை. ஆனால் தம்முடன் விசுவாசமும் கீழ்ப்படிதலுமான ஒரு உறவை தெரிந்தெடுத்து கொள்ள அவர்களுக்கு அவர் வாய்ப்பளித்தார். ஆகவே அவர் வந்து அந்த உறவை வளர்த்தெடுக்கும்படியாக அவர்களுடன் உலாவினார். ஆனால் இப்பொழுதோ தங்களது மனங்கள் சத்தியத்தினால் வெளிச்சமூட்டப்பட்டவர்களும் தங்களது இருதயங்கள் இயேசுவின் சிலுவை அண்டையில் உருகிறவர்களுமாகிய பெருந்திரள் கூட்டமான ஜனங்களின் சமுதாயத்தை தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர்களது சித்தங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் இயக்கப்பட்டு வருகின்றன. அவர்களும் விடுதலையோடு தேவனிடத்தில் அன்பு கூறும்படி வந்திருக்கிறார்கள். ஆகவே இனியும் தேவன் ஒரு பார்வையாளர் அல்ல. தேவனுடைய சிங்காசனம் தோட்ட நகரத்திற்குள் இறங்கி வருகிறது. அதனால் அவரது ஜனங்கள் அவரது பிரசன்னத்தில் என்றென்றைக்கும் வாழ்ந்து அவரை அனுபவிக்கலாம். கர்த்தர், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று ஜெயத்தின் ஒரு குறிப்புடன் அறிவிக்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். நீங்கள் உங்களது சொந்த இல்லம் போல் உணராத போது நீங்கள் இந்த உலகில் எந்த காலத்திலும் அல்லது இடத்திலும் உணர்ந்ததை விடவும் அதை பரிபூர்ணமாய் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது வேலையை விரக்தி நிறைந்ததாக காணும்போது நீங்கள் செய்யும்படி தேவன் கொடுக்கிற அனைத்திலும் சந்தோஷமும் நிறைவும் காணக்கூடிய ஒரு நாள் வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அன்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறதன் ஒரு சிறிய முன்ருசிதான் இது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களது விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு கேள்விகள் அல்லது போராட்டம் எழும்போது ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய முகத்தை காண்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அவரை காணும்போது நீங்கள் அவரை போலவே இருப்பீர்கள்.